நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் பௌத்த மதத்துக்கு இருக்கின்ற சிறப்பு அந்தஸ்தை புதிய அரசியலமைப்பிலும் உறுதிப்படுத்துமாறு பௌத்த மத தலைவர்கள் விடுத்திருக்கின்ற கோரிக்கை, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் மன்னிப்பு அளிக்கப்பட்ட தமிழ் கைதி சிவராஜா ஜெனீபனுடன் ஒரு சந்திப்பு.
ஊடகங்களில் வந்து நான் கிளைமர் கொண்டு வந்ததாக தான் போட்டிருக்கேன். நான் பார்த்தேன், நான் பஸ்ல வரை தான் கைது செய்யப்பட்டேன். நான் கிளைமரம் மண்ணும் கொண்டு வரேன்.
புதிய சந்தை வாய்ப்புகளை தேடும் இலங்கையின் புதிய வர்த்தக உடன்படிக்கை முயற்சிகள் பற்றிய அலசல், இந்திய அரசின் விஞ்ஞான காங்கிரஸ் மாநாடு தொடர்பில் எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள், உலகளவில் நீலப்படம் பார்ப்பவர்களில் இந்தியர்கள்தான் 3வது இடத்தில் உள்ளார்கள் என்று வந்திருக்கின்ற ஆய்வு முடிவு பற்றிய ஒரு பார்வை,
ஸ்மார்ட் போன் கையில் இருக்கு, இன்டர்நெட் ஆக்சசபிலிட்டி இருக்கு, அதனால ஈஸியா கொஞ்சம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் மொபைல் போன்ஸ் அவைலபிள், ஸ்மார்ட் போன்ஸ்.
மற்றும் இன்னொரு செய்திகளும் இடம்பெறுகின்றன.
பிபிசியின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
சீன அரசாங்கத்தை விமர்சித்து வந்த புத்தக வெளியீட்டாளர்கள் காணாமல் போயுள்ளமையை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஹாங்காங்கில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் 5 பேரும் சீனாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என நம்பப்படுகிறது. சீன அரசாங்கத்தை விமர்சித்து புத்தகங்கள் விற்பனை செய்து வந்த ஹாங்காங்கிலுள்ள ஒரு புத்தக கடையுடன் இந்த 5 பேரும் தொடர்பு பட்டிருந்தவர்கள் ஆவர். இவர்களில் 3 சீனாவிலும் 1 தாய்லாந்திலும் காணாமல் போயுள்ள நிலையில் மற்றொருவர் ஹாங்காங்கிலுள்ள தனது களஞ்சிய சாலைக்கு சென்ற வேளை காணாமல் போயிருந்தார்.
பாரிஸ் நகரில் சென்ற ஆண்டு நடந்த இஸ்லாமியவாதிகளின் தாக்குதலை நினைவு கூறும் ஒருவார கால நினைவஞ்சல் நிகழ்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கேலி சித்திர சஞ்சிகையான ஷார்லி ஹெப்தோ அலுவலகம் மீதும் யூத சூப்பர் மார்க்கெட் மீதும் நடந்த தாக்குதலை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்த அதே இடத்தில் இந்த நினைவஞ்சல் நிகழ்வுகள் இன்று நிறைவடைந்திருக்கின்றன. 1 நேர மௌனமும் கடைபிடிக்கப்பட்டது. இந்த 2 தாக்குதல்களிலும் கடந்த நவம்பர் மாத பாரிஸ் தாக்குதலிலும் இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக ஒரு ஓக் மரமும் அங்கே நிறுவப்பட்டது. இந்த நிகழ்வுகளின் முடிவில் பிரான்ஸ் அதிபர் முன்னதாக அறிவிக்கப்படாத நிகழ்வாக பாரிஸின் பெரிய மசூதிக்கு நேரில் சென்றிருந்தார்.
ஜெர்மனிய கொலோன் நகரில் புதுவருட கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் தாக்குதல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் முன்னரே திட்டமிடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவை என தான் நம்புவதாக அந்நாட்டு நீதி அமைச்சர் ஹிகோ மாஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களை குடியேறிகள் உட்பட 100 ஆண்கள் நடத்தியுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஏற்கனவே திட்டமிடப்படாத தாக்குதல் என எவரும் தன்னிடம் கூற முடியாது என பத்திரிகையொன்றுக்கு பேட்டியளித்துள்ள நீதி அமைச்சர் ஹிகோ மாஸ் கூறியுள்ளார். ஆனால் தான் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் எதனையும் அவர் முன்வைக்கவில்லை. புதுவருட தின கொண்டாட்டத்தின் போது கொலோன் நகரில் நடந்த 370 தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் குடியேறும் நோக்கில் வருபவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் சனிக்கிழமை தெரிவித்திருந்தார்.
அல் கைதாவுடன் தொடர்புடைய நுஸ்ரா முன்னணி என்கிற தீவிரவாத குழுவினர் சிரியாவில் இருக்கும் வானொலி நிலையத்திற்குள் தாக்குதல் நடத்தி உள்ளே புகுந்து 2 முக்கிய ஊடக செயற்பாட்டாளர்களை பிடித்துச் சென்றதாக சிரியாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரிய அரச எதிர்ப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வடமேற்கு நகரான சஃப்ரான் நகரில் இருக்கும் ஃப்ரெஷ் FM என்கிற வானொலி அலுவலகத்திலிருந்து ரயீத் ஃபோர்ஸ் மற்றும் ஹாதி அல் அப்தல்லா என்கிற 2 ஊடகவியலாளர்களும் கடத்திச் செல்லப்பட்டனர். இதை ஏன் செய்தோம் என்று அந்த தீவிரவாதிகள் முழுமையாக இன்னமும் விளக்கமளிக்கவில்லை. ஆனால் இந்த வானொலி கடைபிடித்து வந்த மத சார்பற்ற தன்மையை நுஸ்ரா முன்னணி ஆட்சேபித்து வந்ததாக நுஸ்ரா முன்னணிக்கு எதிர்தரப்பான ஒரு குழுவினர் குறிப்புணர்த்தியிருக்கிறார்கள்.
அமெரிக்க போர் விமானம் ஒன்று தென்கொரியாவுக்கு மேலாக மிகவும் தாழ்வாக பறந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் குவாம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த B-52 ரக போர் விமானத்துக்கு பாதுகாப்பாக அமெரிக்கா மற்றும் தென்கொரிய போர் விமானங்களும் உடன் பறந்துள்ளன. வடகொரியா கடந்த வாரம் நடத்தியிருந்த அணுகுண்டு பரிசோதனைக்கு பதிலடியாகவே அமெரிக்கா தனது வான் தாக்குதல் வல்லமையை வெளிப்படுத்தியுள்ளது.
ஏமனில் தாங்கள் நடத்தி வந்த மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்கியதில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏமனின் வடமாகாணமான சாடாவின் ஹவுதி கிளர்ச்சி குழு வலுவாக இருக்கும் ஒரு மாவட்டத்தில் இந்த மருத்துவ உதவி மையம் இங்கு வந்தது. யமேனிய அரச படைகள் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அதன் ஆதரவு படைகளுக்கும் ஹவுதி குழுவுக்கும் கடும் மோதல்கள் நடந்து வருகின்றன. இன்றைய தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது தங்களுக்கு தெரியவில்லை என்றும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் அரசியலமைப்பு மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற பௌத்த மதத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை புதிய அரசியலமைப்பிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செல்வாக்குமிக்க பௌத்த மத தலைவர்களும் பிக்குகளும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர். இதனிடையே அடுத்த 6 மாதங்களுக்குள் புதிய அரசியலமைப்பு தயாராகிவிடும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலதிக தகவல்களுடன் கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
புதிய அரசியல் யாப்பு தொடர்பான சட்டமூலத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா தேசபாலன் இத்திஹாசிய அலு பரிவர்த்தனையாக சித்தகரமின் திகரு ஜனாதிபத்தியமாக பதவி பிராப்தியும் வார்ச்சியாக
முழு நாடாளுமன்றத்தையும் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றியமைத்து புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பென்றும் அவர் தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பு தொடர்பான சட்டமூலத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் அடுத்த 6 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்த விஜயதாச ராஜபக்ஷ எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் பரந்த அளவில் கருத்துக்களை ஆராய்ந்து சகல தரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ. இதன் மூலம் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை புதிய அரசியல் யாப்பின் மூலம் மத்திய அரசாங்கம் முதல் பிரதேச சபை வரை அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அதன் மூலம் நாட்டில் பாரிய முன்னேற்றம் ஒன்று ஏற்படுத்த முடியும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்று தெரிவித்த டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்ன வரலாற்றில் முதன் முறையாக தமிழ் உறுப்பினர்கள் அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை அரசியல் யாப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது பௌத்த மதத்தை பாதுகாப்பது சம்பந்தமாக இருக்கின்ற சட்டப்பிரிவு பாதுகாக்கப்பட வேண்டுமென்று புத்த சாசன காரிய சாதக பலக்காய எனும் அமைப்பொன்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனை எழுத்து மூலமாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அறிவித்துள்ளதாக அந்த அமைப்பின் வெள்ளன்பில விமலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் யாப்பில் 9வது பிரிவில் புத்த மதத்தை பாதுகாப்பதாக அரசாங்கம் உறுதிமொழியொன்றை வழங்கியுள்ளது. புதிய அரசியல் யாப்பொன்று உருவாக்கப்படும் போது அந்த பிரிவில் சில மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக கருத்துகள் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் போது புத்த மதத்தை பாதுகாப்பதாக அரசாங்கத்தின் உறுதிமொழி அடங்கிய பிரிவு அப்படியே உள்ளடக்கப்பட வேண்டுமென்றும் விமலரத்ன தேரர் வேண்டுகோள் விடுத்தார். இதன் மூலம் சிறுபான்மை இனங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாதென்று தெரிவித்த பெல்லன்பில விமலரத்ன தேரர் மேற்குலக சிந்தனையுடன் செயற்படும் நபர்களே இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.
கே. சுதயகுமார் அளித்த குறிப்பது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னர் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரை கொலை செய்ய முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டு 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்த தமிழ் கைதி ஒருவருக்கு அண்மையில் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டது. அவர் கைதான பின்னணி, அவரது தற்போதைய மனநிலை மற்றும் ஏனைய தமிழ் கைதிகளின் நிலைமை தொடர்பில் அவர் தமிழோசையிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தனக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தது போன்று ஏனைய தமிழ் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் வேண்டிக் கொள்வதாக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினராகிய சிவராஜா ஜெனிபன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் பேசிய போது தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் முன்னர் விவசாய அமைச்சராக இருந்தபோது கன்னிவெடியின் மூலம் அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் தண்டனை பெற்றிருந்த ஜெனிபன் அவர்களை ஜனாதிபதி அவர்கள் மன்னிப்பளித்து விடுதலை வழங்கியிருக்கின்றார். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரு வருட பூர்த்தியையொட்டி இந்த மன்னிப்புடன் கூடிய விடுதலை ஜெனிபன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. புலனறுவை மேல் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கொன்றில் இவருக்கு 10 வருட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே ஜெனிபன் அவர்களை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அவரை விடுதலை செய்திருக்கின்றார். விடுதலை பெற்றவுடன் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ள ஜெனிபன் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய வழக்கு தொடர்பில் என்ன நடந்தது என கேட்டேன்.
நாம் வந்து மட்டக்களப்பில இருந்து வவுனியா நோக்கி பேருந்தில் வரும்போதுதான் கைது செய்யப்பட்ட செயலுடையில வந்தவர்களாக தான் கைது செய்யப்பட்டார்கள். யாரும் எனக்கு தெரியல. 2006 4 மாசம் அளவில் கைது செய்யப்பட்டு மின்னேரியாக இருக்கணும் நம்புறேன். அதன் பிறகு அவர்கள் யாழ் மேல் நீதிமன்றத்திலும் புலனர்வு மேல் நீதிமன்றத்திலே எனக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தார்கள். குற்றச்சாட்டு வந்து இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த காலத்தில் விவசாய அமைச்சராக இருந்த பொழுது அவரை கிளைமர் வைத்து கொள்வதற்கு உதவு பார்த்து பதித்திட்டேன். ஊடகங்களில் வந்து நான் கிளைமர் கொண்டு வந்ததாகத்தான் போட்டிருக்காரு. நான் பார்த்தேன்னா நான் பஸ்ல வரைதான் கைது செய்யப்பட்டேன். நான் கிளம்புற கொண்டு வரையில மன்னம் கொண்டு வரையில இந்த வழக்கு சம்பந்தமாக நான் மேற்கொண்டு அதிக விஷயங்களை கவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றா நான் சொல்ற விஷயங்கள் திரிவுபடுத்தப்பட்டு வேறு அர்த்தங்களை கொடுத்து ஜனாதிபதி அவர்களின் நல்லெண்ணத்தையும் அவருடைய தயால குணத்தையும் அவருடைய இந்த முயற்சிகளுக்கும் களங்கத்தை ஏற்படுத்துமோ அல்லது மாசு ஏற்படுத்தி விட்டுருமோ அல்லது ஒரு சிறுமை ஏற்படுத்துமோன்னு நான் அச்சப்படுறேன். ஏனென்றால் அவருடைய இந்த முயற்சிகளுக்கு சிறு களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அவருடைய இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும். அதுக்காக நானும் எனது குடும்பமும் சிரம் தாழ்த்தி நமது நன்றிகளையும் கௌரவங்களையும் செலுத்திக் கொள்ள விரும்புகிறோம்.
சரி, இப்ப நீங்க 10 வருடங்களாக இந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கிறீங்க. இந்த சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது?
சிறை வாழ்க்கை வந்து அது வார்த்தைகளில வர்ணிக்க முடியாத ஒரு கொடுமை. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவை நாள அந்த கடமைகளை கூட இன்னொரு பேர் தான் தீர்மானிக்கிறதுன்றது வந்து மிகவும் கொடுமையான விஷயம். அதுவும் வழக்குகளில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நீண்ட காலமாக வழக்குகளை இழுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிலைக்குள்ளதான் எங்களை ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டியிருந்தது.
விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினராயிருந்தீங்களா?
ஆமா.
சரி, அப்படி இருந்து ஒரு யுத்த காலத்துல நீங்க கைது செய்யப்பட்டு சிறை வாழ்க்கை அனுபவிச்சு இப்ப ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க. முன்னே வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கைக்கு நீங்க எப்படி நீங்க மாற்றிக்கொண்டீங்க?
முன்னே வாழ்க்கையில இருந்து மீட்சி பெற்றேன் சொல்ல முடியாது. இந்த மீட்சி பெற இப்ப உள்ள சமூகத்துக்கும் எங்களோட வாழ்க்கையும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ பின்தங்கி இருக்கிறது நான் நம்புறேன். அது அறிவு ரீதியாகவோ தொழில்நுட்ப ரீதியாகவோ சமூக முன்னேற்றங்கள் ரீதியாகவோ ஏண்டா எங்களோட சமூகத்திலே இந்த வழக்கையே எங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கப்பட்டிருந்தது. 2-3 நாள் தான் வெளியில வந்து இப்ப இந்த வாழ்க்கையா இன்னும் வாழ தொடங்கல. ஆனா இப்பத்தே ஒரு சூனியம் வெறுமைதான் சூழ்ந்திருக்கு. ஆனா முன்ன வாழ்க்கை வந்து கஷ்டம்தான், கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனா ராஜா போலதான் வாழ்ந்திருந்தாங்க. கோமந்தைய கடந்து கிளர்ச்சியாளர்ல வரும்போது மனசு வகிக்கிறது மேல கண்ணை கட்டி கொண்டிருந்தா நல்ல போல தான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படித்தான் நாங்க வாழ்ந்தாங்க. இப்ப என்னுடைய விடுதலை வந்து புதிய ஒரு பாதையை திறந்திருக்கு இலங்கையில.
சரி, உங்களோட வந்து தமிழ் கைதிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அவருடைய நிலைமை எப்படி இருக்கு?
அவர்களுடைய நிலைமை வந்து மிக மிக மோசமானது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளோடும் அவர்களோட இருந்தாங்க. நாங்கள் உண்மையில இப்ப இருக்கிறார்கள் வந்து ஒவ்வொரு கேஸ்கள் சொல்றார்கள். வெளியில வந்து ஒவ்வொரு கேஸ்கள் அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் சொல்றாரு. உண்மையில அந்த கேஸ்கள் இந்த சம்பவங்கள்ல இவர்களுடைய வகிபாகம் என்னன்றதுதான் இதுல எல்லாரும் வடிவ பார்க்கணும். ஏனென்றா எதுவுமே செய்யாதவர்களெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறார்கள். சூத்திரதாரியோ திட்டமிட்டவர்களோ வழிநடத்தியவர்களோ எந்தவரும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைய காரணமாக்கி பிடிச்சு திருக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கிறார்கள். இந்த எனக்கு கிடைச்ச விடுதல இனிய கைதிகளுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிச்சயமா கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த ஜனாதிபதி அவர்களால தான் நிச்சயமா முடியும். அவரால் இயலும். அவரும் அவருடைய அரசாங்கமும் இந்த கைதிகள் விடுதலை விஷயத்தில் நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன்
என்றார் ஜெனிபன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, இலங்கையின் புதிய அரசாங்கம் புதிய சந்தை வாய்ப்புகளை தேடி இந்தியா, சீனா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் புதிய பொருளாதார வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இவ்வாறான புதிய முயற்சிகள் பலனளிக்குமா என்று பொருளாதார ஆய்வாளரும் கொழும்பு பல்கலைக்கழக விரிவியலாளருமான டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
இந்த இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கைகள் என்பது உண்மையிலேயே ஒரு இந்த இரண்டு தரப்புக்கும் நன்மை பார்க்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த இரு நாடுகளுக்கும் நன்மை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியாவோடு மேற்கொள்ளப்பட்ட இந்த இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கையின் அடிப்படையில் 2,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் தீவையற்ற விதத்திலும் தீவை குறைந்த விதத்திலும் இரு நாடுகளுக்கு இடையிலும் பரிமாறலாம் என்கின்ற ஒரு வகையான உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் கூட இலங்கையிலிருந்து இந்திய சந்தைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய பொருட்கள் அந்த ஒப்பந்தத்திலே பல இருந்த போதிலும் கூட அவற்றிலே அந்த கணிசமான தொகையை கூட இலங்கையால் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்கவில்லை. எங்களுடைய அனுபவங்களை வைத்து பார்க்கிற போது இவற்றுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த வேண்டியிருக்கும். ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கு என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என்பதை அறிந்து அதன் அடிப்படையிலே உற்பத்தியை இங்கே பன்முகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலே ஒழிய இந்த உடன்படிக்கைகள் உடன்படிக்கைகளாக இருக்கும். அதன் மூலம் நாடு பெறக்கூடிய நன்மை மிக சிறியதாகவே இருக்கும்.
புதிய அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி சீனா, சிங்கப்பூர் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளோடு புதிய இருதரப்பு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறியிருக்கிறது. இப்படியாக புதிதாக செய்யப்படக்கூடிய உடன்படிக்கைகளில் இலங்கை எந்த விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்?
இலங்கையினுடைய உற்பத்தி, குறிப்பாக உற்பத்தி இயலுமையை வலுப்படுத்தக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய வகையிலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை இலங்கைக்குள்ளே உள்வாங்கக்கூடியவாறான ஒப்பந்தங்களை செய்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இலங்கையுடைய உற்பத்தி கட்டமைப்பு மிக குறுகியதாக தற்போது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இலை அதிக விலைக்கு விற்கப்படுகின்ற பொருட்களை இங்கே உற்பத்தி செய்வதற்கான ஒழுங்குகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.
பாகிஸ்தானுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்வது மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய வளைகுடா நாடுகளின் சந்தைக்குள் இலங்கை நுழைவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
வளைகுடா நாடுகளுக்கு பலவற்றுக்கும் இலங்கை ஒரு நட்பு நாடுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வளைகுடாவுக்கு மிக அண்மையிலே இருக்கின்ற நில வழி போக்குவரத்து தொடர்புகளை கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிலிருந்து அந்த நாடுகளுக்குள்ளே பொருட்களை கொண்டு செல்வது இலகுவாக இருக்கும். அதே போல இந்த பாகிஸ்தானோடு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த இவ்வாறான உடன்படிக்கைகள் மூலம் இலங்கையிலிருந்து முதலீட்டாளர்கள் அங்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இலங்கைக்குள்ளே பொருட்களை உற்பத்தி செய்வது மாத்திரமல்ல, அந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இலங்கை முயற்சியாளர்கள் அங்கே சென்று உற்பத்தியை மேற்கொள்வதன் மூலம், அதாவது குறைந்த செலவிலே ஊழியம், குறைந்த செலவிலே எரிபொருள் போன்றவற்றை பயன்படுத்தி அங்கே உற்பத்தியை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை முதலீட்டாளர்கள் அந்த வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். எனவே இந்த புதிய அரசாங்கம் இவ்வகையிலே மத்திய ஆசியாவுக்குள்ளும் வளைகுடா நாடுகளுக்குள்ளும் நுழைவதற்காக மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சி வரவேற்கப்படவே வேண்டும். இந்த முயற்சியிலும் கூட இலங்கை குறிப்பாக மேற்குலக நாடுகளுடைய சந்தைகளில் தான் பெரும்பளவு தங்கி இருக்கிறது. அந்த சந்தைகளை நோக்கித்தான் இலங்கையினுடைய அதிகமான பொருட்கள் செல்கின்றன. இதனை கிழக்கு நோக்கி திருப்புவதற்கான, அந்த நாடுகளிலிருந்து திருப்புவதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் மேற்குலக நாடுகளுடைய பொருளாதாரங்கள் சரிந்து வரும் நிலையில் இலங்கை மாற்று சந்தைகளை தேட வேண்டிய ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முயற்சி வெற்றி பெறுமாக இருந்தால் இலங்கைக்கு பல நன்மைகள் வரும் என்றே நான் கருதுகிறேன்.
கொழும்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கணேசமூர்த்தி. இலங்கை தமிழ் பத்திரிகை துறையில் சுமார் 60 ஆண்டுகாலம் பணியாற்றியிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளரான KKR என்று அழைக்கப்படும் குமாரவேலு கந்த ரத்னசிங்கம் தனது 87வது வயதில் இன்று காலை காலமானார். தமிழ் இதழியல் துறையில் அவர் வகித்த பங்கு மற்றும் அவரது பங்களிப்புகள் பற்றி தமிழோசையிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான என் வித்யாதரன்.
1950களின் பிற்பகுதியிலே சிவநாயத்தோடு சுதந்திரன் பத்திரிகையில் இணைந்து கொண்ட ரத்னசிங்கம் அவர்கள் 60 ஆண்டுகாலம் ஏறத்தாழ தமிழ் பத்திரிகை உலகிலே தடம் பதித்து சென்றிருக்கிறார். அதில் முக்கியமான விடயம், தமிழ் பத்திரிகை உலகின் ஜாம்பவான் என்று கூறப்படுகின்ற சிவநாயகம் எந்தெந்த பத்திரிகைகளில் பணியாற்றினாரோ அந்தந்த பத்திரிகைகளெல்லாம் அவருக்கு அடுத்த நிலையிலே இவர் அவருக்கு கீழ் பணியாற்றி வந்திருக்கிறார். வீரகேசரியிலே சிவநாயகம் துணை ஆசிரியராக இருந்தபோது இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். சுதந்திரனிலே அவர் பிரதம ஆசிரியராக இருந்தபோது இவர் செய்தி ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் திரபதி சிந்தாமணியிலே சிவநாயகம் அவர்கள் பிரதம ஆசிரியராக இருந்தபோது இவர் செய்தி ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தார். சூடாமணியில் சிவநாயகம் அவர்கள் பிரதம ஆசிரியராக இருந்தபோது அவருக்கு கீழ் துணை ஆசிரியராக இருந்தார். சிவநாயகத்தின் மறைவுக்கு பின்னர் அவர் சுடரொளி பத்திரிகையினுடைய ஸ்தாபக ஆசிரியராகவும் பிரதம ஆசிரியராகவும் 2012 வரை பணியாற்றியிருந்தார். நீண்ட பாரம்பரியம் மிக்கவர். முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈழத்து தமிழ் பத்திரிகை உலகுக்கு புதிய உரைநடை வடிவத்தை உருவாக்கியவர்கள் சிவநாயகமும் ரத்னசிங்கமும் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. சின்ன சின்ன வசனங்களில் 3 அல்லது 4 சொற்களுக்கு மேற்படாத வசனங்கள் மூலம் செய்திகளை பாமர்களுக்கும் அறியக்கூடியதாக கருத்து செறிவு மிக்க செய்திகளை இறுக்கமாகவும் சுருக்கமாகவும் தருகின்ற ஒரு பிரவாகத்தை, ஒரு உரைநடை பிரவாகத்தை தமிழர்கள் மத்தியிலே, தமிழ் ஊடகவியலாளர் மத்தியிலே அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு ஊடகத்துறையிலே ஒரு குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி ஒரு ஒரு பண்பியல்வை தொடர்ந்து வைத்தவர்களில் அவர்கள் இருவரும் முக்கியமானவர்கள்.
பத்திரிகையாளர் வித்யாதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய அரசின் 103வது விஞ்ஞான காங்கிரஸ் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி முடிவடைந்திருக்கிறது. இந்தியாவின் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தாலும் இத்தகைய மாநாடுகள் இந்தியாவில் விஞ்ஞான கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை என்று கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்திய விஞ்ஞான காங்கிரஸ் மாநாடுகள் துவங்கியதன் நோக்கம் குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் இந்தியாவின் அறிவியல் கல்வி குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருபவருமான முனைவர் மு அனந்த கிருஷ்ணனிடம் கேட்டார். எல்ஆர் ஜெகதீசன்.
இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ங்கிறது ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தப்பவே ஆரம்பிச்சிருந்தது. மக்களுக்கு சயின்டிபிக் டெம்பர் வரணும்ன்றது அவருடைய ஒரு குறிக்கோள். அதனால அறிவியல் துறையில் இருக்கிற அவ்வளவு அறிவியல் வல்லுநர்களும் ஒன்று சேர்ந்து அதே சமயத்துல ஒரு ட்ரெடிஷனா போச்சு. பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் முதல் வாரத்துல இந்த சயின்ஸ் காங்கிரஸ் அட்டென்ட் பண்ணணும்ட்டு இதுவரைக்கும் தவறாம ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் இதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா காலப்போக்கில் இது என்ன ஆச்சு, ஒரு மேளா மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய கூட்டம் ஒரு குறிக்கோள் இல்லாம, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றதுதான் பெரிய நிகழ்ச்சியா வைக்கிறாங்களே தவிர அறிவியல் சம்பந்தமா என்ன நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணோன்ற ஒரு குறிக்கோள் இல்லாம இது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த இன்னைக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் காங்கிரஸ் தேவைதானா, இதனால என்ன நமக்கு விளைவுகள் இருக்கின்றன, இந்த சயின்ஸ் காங்கிரஸ்னால எந்த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபுளுன்ஸ் ஆகல, இது வரைக்கும் வராங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ லெக்சர் கொடுக்கறாங்க போயிடுறாங்க, அந்தந்த சயின்டிஸ்ட் வராங்க ஒவ்வொரு செஷன் நிறைய செஷன்ஸ் இருக்கும், அந்த செஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க போயிடுறாங்கன்னு. அதனால இது ஒரு சந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சே தவிர ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இது வரைக்கும் இல்லை. இது நடக்கிறது அர்த்தம் இல்லாம ஒரு நிகழ்ச்சியாக போயிடுச்சு.
அதே சமயத்துல இந்தியா போன்ற ஒரு பொருளாதார தொழில் சார்ந்த வளரும் நாட்டுக்கு அறிவியலின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதற்கு இது போன்ற மாநாடுகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது.
அந்த வாதத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியதல்ல. இந்தியாவில அறிவியல் துறையும் தொழில்நுட்ப துறையும் முன்னேற்றத்துக்கு வரணும்னா முதல்ல இந்தியாவுக்கு ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி தேவையாயிருக்கு. எப்போ ஏற்படுத்தின சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி இன்னைக்கு வளர்ந்திருக்கிற மாற்றம் அடைந்திருக்கிற அறிவியல் துறையில தொழில்நுட்பத்தில் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில ஒரு சயின்ஸ் பாலிசினே கிடையாது. அப்பப்போ அட்ஹாக் பாலிசிஸ் தான் இருக்க தவிர தெர் இஸ் எ பாலிசி வேக்குவம். முதல்ல அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு இந்தியாவுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி தேவை, நிதி உதவி எந்த அளவுக்கு தேவை, மனிதனுடைய திறமைகள் எந்த அளவுக்கு வளர்க்கணும், ஆய்வு துறைகள் எங்கெங்க வளர்க்கணும், எந்த இடத்துல வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி முயற்சிகள் எதெல்லாம் ப்ரையாரிட்டி ஏரியாஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கொள்கை அளவுக்கு ஒரு இன்னைக்கு வெற்றிடமா இருக்கு. முதல்ல அதை செய்யணும். அது இதுவரைக்கும் அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க இஷ்டப்பட்ட போல எந்த மந்திரி சொல்றாரு, ஒரு செக்ரட்டரி வராரு, புது மந்திரி வராரு, அவர் ஒண்ணு சொல்றாரு, ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க, யூனிவர்சிட்டி லெவல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கல்வித்துறையிலும் அந்த அறிவியல் துறைக்கும் அவங்களுக்கே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. அதனால இந்த ஒரு கன்ஃபியூஷனை உட்கார்ந்து எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு கொள்கை அளவுக்கு வகுத்து அதை செயல்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி தமாஷா எல்லாம் பண்றது ஏதோ நடக்குது, பேப்பர்ல வருது, பிரைம் மினிஸ்டர் வராரு போறாரு, இதெல்லாம் இந்தியாவினுடைய அறிவியல தொழில்நுட்ப வளர்க்கறதுக்கு ஒரு எள்ளு அளவு கூட பயன்படாது என்பது என்னுடைய கருத்து.
சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன். உலக அளவில் நீலப்படம் பார்ப்பவர்களில் இந்தியர்கள் 3வது இடத்தில் உள்ளனர் என்று ஆய்வு முடிவொன்று கூறுகிறது. போன் ஹப் இணையதளம் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கையின்படி மிக அதிகப்படியாக நீலப்படம் பார்ப்பவர்கள் உள்ள நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் அமெரிக்காவும் அடுத்த இடத்தில் பிரிட்டனும் இருக்கின்றன. பெண்கள் இப்படியான படங்களை பார்ப்பது அதிகரித்திருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இந்தியாவில் இந்த எண்ணிக்கை அதிகரிப்புக்கான காரணங்கள் பற்றி சென்னையில் உள்ள பாலியல் மருத்துவ வல்லுநர் டாக்டர் நாராயண ரெட்டி அவர்களிடம் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்பார்த்தது தான். மெயின் காரணம் என்னன்னா அவைலபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி. ஸ்மார்ட் போன் கையில இருக்கு, இன்டர்நெட் அக்சசபிலிட்டி இருக்கு, ஆகையினால ஈஸியா கொஞ்சம் அக்சஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது எதுவுமே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிங்க. இந்தியா தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மொபைல் போன்ஸ் அவைலபிள், ஸ்மார்ட் போன்ஸ்
எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இணையதளம் கிராமங்கள்ல கூட இப்ப கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இந்தியாவில் இருக்கிறது. இதெல்லாம் மட்டும்தான் இந்தியாவில் நீலப்படங்கள் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணம்னு சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க எண்ணிக்கை பத்தி தான் சொல்றீங்க,
ஆகையினால தான் சொல்றேன், இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க இப்ப கிராமப்புறத்துல கூட இப்ப இன்டர்நெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு, டெஃபினட்டா அதுதான் முக்கிய காரணம்.
இந்த நீலப்படங்களை பார்ப்பது வந்து உள ரீதியாக உடல் ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், சமுதாயம் சீரழிந்து விடும், இது வந்து ஒரு சரியான பாதைக்கு இட்டு செல்லாது அப்படிங்கிற விமர்சனமும் கவலையும் வைக்கிறாங்க, அதெல்லாம் நியாயமானதா இருக்க முடியுமா?
என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பயம் தேவையில்லாதது, ரெண்டாவது விமர்சனம் அர்த்தமில்லாதது. காரணம் என்னன்னா, இதை பார்த்ததுனால கெட்டு போயிருக்காங்கன்றதுக்கு எங்கேயுமே ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்வு கிடையவே கிடையாது. க்வெஸ்சன் என்னன்னா, எதுக்காக பாக்குறாங்க? பொதுவா ஒரு ஹியூமன் கியூரியாசிட்டி, இது நம்ம வந்து தடுக்க முடியாது. அந்த காலத்துல கோயில சிற்பங்கள் இருந்தது, இலக்கியத்துல இதை பத்தி பேசிருக்காங்க. அப்ப திடீர்னு இப்ப புதுசா வந்து தப்பு இதை பார்த்து சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம வந்து? ஆகையினால நீங்க பாருன்னு நாங்க சொல்ல வரல. நானு இது வந்து விமர்சனம் பண்றதுல கொஞ்சம் விவரம் தெரியாம இருக்கிற மாதிரி தோணு எனக்கு.
அந்த ரிப்போர்ட்ல சுட்டி காட்டியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது வந்து, இந்தியாவில் பெண்கள் நீலப்படம் பார்ப்பது குறிப்பிடத்தகுந்த அளவில் அதிகரித்திருக்கிறது.
அந்த ஆய்வுல எனக்கு புரியல, எது வச்சுதான் அது ஒரு பெண்கள் பாக்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க? ஏன்னா இன்டர்நெட் அக்சஸ் பண்றது வந்து ஆணு கூட பெண் பேர்ல போடலாம், ஆகையினால அதை வச்சு ஆணா பெண்ணான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க சொல்றது உண்மையா எடுத்துக்கா கூட, அவைலபிலிட்டி ஆக்சசபிலிட்டி ஸ்மார்ட் போன், இப்ப எல்லா பெண்கள் கிட்டயும் அந்த மொபைல் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் எதுக்கு சார் போறீங்க? படங்கள் இருக்கலையே கமர்ஷியல் பிக்சர், தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் இதை நீங்க பாத்தீங்கன்னா மிந்தி மாதிரி கிடையாது. ஹீரோயின் வந்து பிக்னியில வர்றாங்க, செக்ஸ் காட்சிகள் நிறைய இருக்கு, பெட்ரூம் சீன்ஸ் காட்டுறாங்க, இதெல்லாம் பெண்கள் பாக்குறாங்க, ஆதரிக்கிறாங்களே. அது மாதிரி இருக்கிறப்போ பெண்கள் பார்த்தாங்கன்னு வருத்தப்படுறதுலயோ சந்தேகப்படுறதுலயோ அதுவும் இல்ல.
அப்போ இந்தியாவில் நீலப்படம் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை, அது ஒரு இயல்பான ஒரு முன்னேற்றம் தான் அப்படிங்கறத நீங்க வைக்கின்ற வாதமா?
முன்னேற்றம் பயன்படுத்த மாட்டேன், ஆனா இது சகஜம். என்னுடைய அபிப்பிராயத்துல வந்து இது புதுசா ஒரு வாய்ப்பை கட்சதுதான் நிறைய பேர் பாக்குறாங்க. இது எத்தனால் இதே மாதிரி தொடர்ந்து நிக்கும்ன்றது நம்ம பாக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிராக்டிஸ் அனுபவத்திலயோ பர்சனல் அனுபவத்திலயோ சொல்றேன், ஒரு சின்ன வயசு இருக்கிற ஆர்வம் வந்து ஏஜ் ஆக ஆக அந்த ஆர்வம் போடும். ஏன்னா அந்த நாவல்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இந்த புதுசா இருக்கக்கூடிய நாவல்டி ஃபேக்டர், அது போன உடனே எத்தனை பேர் பார்க்க போறாங்க, அதுதான் பாயிண்ட். இப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பார்த்து தமாஷ் பண்றாங்க, அவ்வளவுதான்.
இல்ல, இளைஞர்கள் இதன்பால் அதிகமாக ஈர்க்கப்படுவதால் அவர்களுடைய மற்ற செயல்பாடுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா?
அதாவது நம்ம இங்க ரெண்டா பிரிக்கணும், ஒண்ணு ஒரு ஆர்வத்தோட கியூரியாசிட்டத்தோட பாக்குறது, அது வேற. ரெண்டாவது அடிக்ஷன் சொல்லுவாங்க, அடிக்ஷன் வந்தது ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருந்தா மற்ற வேலையோ படிப்போ இதெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம்.
டாக்டர் நாராயண ரெட்டி. அடுத்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்பொன்று. மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களுக்கு புதிய பரிந்துரைகளை பிரிட்டிஷ் மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய குறிப்புடன் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரிட்டனில் மதுபானத்தை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதால் உடல் நலத்துக்கு ஏற்படும் தீங்குகளை குறைக்கும் நோக்கில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எந்த அளவுக்கு மதுபானத்தை அருந்துவது பெரிய அளவில் ஆபத்துக்களை ஏற்படுத்தாது என்பது குறித்து அந்த வழிகாட்டல் கையேடு கூறுகிறது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு மதுபானத்தை அருந்துவது சாலச் சிறந்தது என பிரிட்டிஷ் மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிக அளவில் மதுபானத்தை அருந்துவதனால் புற்றுநோய்க்குள்ளாகும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக புதிய ஆய்வொன்று கண்டறிந்துள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். மதுபானத்தை தொடர்ச்சியாக அருந்துபவர்கள் வாரத்திற்கு 14 யூனிட்களுக்கு அதிகமாக அதனை உட்கொள்ளக்கூடாது என்று அந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது. அதாவது ஒரு வாரத்திற்கு அதிகபட்சமாக 6 பைண்ட் அளவு பியர் அல்லது 7 கிளாஸ் வைன் ஆகியவற்றுக்கு மேலாக உட்கொள்வதை தவிர்க்குமாறு அந்த அறிவுறுத்தல் கூறுகிறது. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் எனவும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கூறுகின்றன. தினந்தோறும் மதுபானம் அருந்தும் பழக்கமுள்ளவர்கள் வாரத்தில் சில நாட்கள் அதனை அருந்துவதை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது எனவும் புதிய ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மது அருந்துவதால் ஏற்படும் நோய்களுக்கு அப்பால் அதிக மது அருந்துபவர்கள் வீதி விபத்து மற்றும் காயங்களுக்குள்ளாவது அதிகம் நடைபெறுவதாக அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. சரி, இந்த பரிந்துரையின்படி ஒரு யூனிட் என்றால் என்ன? புதிய ஆய்வின் பரிந்துரையின்படி பியர் என்றால் 1 பாயிண்ட், அதாவது 576 மில்லிலிட்டர் அளவு. வைன் என்றால் 175 மில்லிலிட்டர் அளவு. விஸ்கி, பிராண்டி, ரம் அல்லது வொட்கா போன்ற கூடுதல் ஆல்கஹால் இருக்கும் மதுபானங்களாக இருந்தால் 50 மில்லிலிட்டர் அளவு. இவை அனைத்தும் சராசரியாக 2 யூனிட் அளவை கொண்டதாகும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முந்தைய வழிகாட்டலின்படி ஆணொருவர் நாளொன்றுக்கு 3 முதல் 4 யூனிட் அளவும், பெண்கள் 2 முதல் 3 யூனிட் அளவும் மதுபான மருந்தலாம் என பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய பரிந்துரை வாரத்திற்கே 2 பாலாறும் அதிகபட்சமாக 14 யூனிட் மட்டுமே மது அருந்தலாம் என தெரிவித்துள்ளது. பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கும் போது மது அருந்த வேண்டிய அளவு முன்னர் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் முழுமையாக மது அருந்தக்கூடாது என்று புதிய ஆய்வு பரிந்துரைக்கிறது. குறைந்த அளவில் மதுபானம் அருந்துவது மாரடைப்பை தடுக்கும் என முந்தைய ஆய்வுகள் தெரிவித்திருந்தாலும் அது தொடர்ந்தும் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. அத்தோடு அதிக மது அருந்துவதனால் வாய், தொண்டை மற்றும் மார்பு ஆகிய பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வு கண்டறிந்துள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேயர்களே.